வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி. தலைப்புச் செய்திகள். ஆப்பிரிக்காவில் 3 நாடுகள் பயணத்தை முடித்துக்கொண்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லி புறப்பட்டார். ராணுவ செயல்பாடுகளை கட்டமைக்கவும் முறைகேடுகளை கண்காணிக்கவும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். மின்னணு பொருளாதாரத்தை விரிவுபடுத்துவதில் இந்தியா உலகிற்கு முன்னோடியாக திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தெற்கு லெபனானின் ஹெஸ்புல்லா அமைப்பின் துணை கமாண்டர் நாசர் அபத் ரஷீத் தங்களது விமானப்படை தாக்குதலில் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. அல்மாட்டி ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் கதே ரித்விக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். 3 நாடுகள் ஆப்பிரிக்க பயணத்தை முடித்துக்கொண்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லி புறப்பட்டார். அல்ஜீரியா, மௌரிட்டேனியா, மலாவி ஆகிய நாடுகளில் அரசுமுறை பயணம் மேற்கொண்ட குடியரசுத் தலைவர் அந்நாடுகளின் தலைவர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்து பேச்சு நடத்தினார். G20 நாடுகள் கூட்டமைப்பில் ஆப்பிரிக்க யூனியன் நிரந்தர அந்தஸ்தை பெற்ற பிறகு முதல் முறையாக இந்திய குடியரசுத் தலைவர் அந்நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. 1 வார காலம் மேற்கொண்ட இந்த பயணத்தின்போது 3 நாடுகளின் தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தியது மட்டுமின்றி அந்நாடுகளில் வசிக்கும் இந்திய மக்களையும் சந்தித்து கலந்துரையாடினார். ஆப்பிரிக்க நாடுகள் உடனான உறவுகளை வலுப்படுத்த வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியுடன் இருப்பதை குடியரசுத் தலைவரின் பயணம் வெளிப்படுத்துவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை தமது சொந்த தொகுதியான உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசிக்கு செல்கிறார். அங்கு சுமார் 6,600 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களையும் தொடங்கி வைத்து உரையாற்றவுள்ளார். பொதுமக்களிடையே பிரதமர் உரையாற்றும் கூட்டத்திற்கு பல அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வாரணாசி காவல்துறை ஆணையர் திரு மோஹித் அகர்வால் செய்தியாளர்களிடையே பேசுகையில் ட்ரோன் மூலம் கண்காணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். வாரணாசி தொகுதியில் 380 கோடி ரூபாய் மதிப்பிலான நிறைவேற்ற திட்டங்களை தொடங்கி வைக்கும் பிரதமர் 2,874 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார். சுகாதாரம், கல்வி, சுற்றுலா, வேலைவாய்ப்பு, விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் கொண்டுவரப்பட்டுள்ள புதிய திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். வாரணாசி விமானநிலையத்தில் புதிய முனையம் அமைப்பதற்கான அடிக்கல்லையும் திரு நரேந்திரமோடி நாட்டவுள்ளார். சிகாரா விளையாட்டு அரங்கில் 20,000 பேரிடையே பிரதமர் கலந்துரையாடவுள்ளார். இந்த நிகழ்ச்சியில் உத்தரப்பிரதேச ஆளுநர் திருமதி ஆனந்தி பென் பட்டேல், முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். பாதுகாப்பு துறையில் நவீன தொழில்நுட்பங்களை கொண்டு வந்து வலுவான பாதுகாப்பு கட்டமைப்பை உருவாக்குவதற்கான முயற்சியை மத்திய அரசு எடுத்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று தேசிய பாதுகாப்பு கல்லூரியின் 62வது பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர் நாட்டின் முப்படைகளும் எந்தவொரு சூழ்நிலையும் எதிர்கொள்வதற்கு தயார் நிலையில் இருப்பதாக கூறினார். தற்போதைய சூழ்நிலையில் முறையான போர் முறைகளை சில நாடுகள் மீறி செயல்படுவது பாதுகாப்புக்கு பெரும் சவாலாக உள்ளது என்று அவர் தெரிவித்தார். தரை, கடல் மற்றும் வான்வழி தாக்குதல் மட்டுமின்றி இணையதள மோசடி, விண்வெளி தாக்குதல், தவறான தகவல்களை பரப்புவது உள்ளிட்ட முறைகேடான நடவடிக்கைகளை சிலர் பின்பற்றுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ராணுவ செயல்பாடுகளை கட்டமைக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்றும் முறைகேடுகளை கண்காணிக்க இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ராணுவ கட்டமைப்புகளில் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தன்னிச்சையாக முடிவுகளை எடுப்பதற்கும் இந்த தொழில்நுட்பம் பேருதவியாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். உலகளாவிய அரசியல் தொடர்புகள், சர்வதேச உறவுகள் மற்றும் பாதுகாப்பு கூட்டு முயற்சிகள் ஆகியவற்றால் இணையதள மோசடிகள் போன்ற குற்றங்களை திறம்பட தடுக்க முடியும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் 7 நாள் பயணமாக சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா நாடுகளுக்கு நாளை புதுதில்லியிலிருந்து புறப்படுகிறார். சிங்கப்பூரில் 2 நாட்கள் தங்கியிருக்கும் அமைச்சர் கல்வித்துறையில் நாடுகளும் இணைந்து மேற்கொள்வதற்கான திட்டங்கள் குறித்து அந்நாட்டு தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார். அங்குள்ள இந்திய வம்சாவளியினரையும் அவர் சந்தித்து பேசவுள்ளார். நாளை மறுநாள் சிங்கப்பூர் பிரதமர் திரு லாரன்ஸ் வாங் மற்றும் அந்நாட்டு துணை பிரதமர் திரு கன் கிம் யாங் ஆகியோரையும் சந்தித்து பேசுகிறார். சிங்கப்பூர் பயணத்தை முடித்துக்கொண்டு ஆஸ்திரேலியா செல்லும் திரு தர்மேந்திர பிரதான் மெல்பர்னில் 23ஆம் தேதி நடைபெறும் ஆஸ்திரேலியா சர்வதேச கல்வி கருத்தரங்கில் உரையாற்றவுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
3ஆம் முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக 3 கோடி வீடுகள் கட்ட திட்டம். முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் மகளிர் தொழில் முனைவோர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் கடன் உச்சவரம்பு 20 லட்சம் ரூபாயாக உயர்வு. 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 2500 கோடி ரூபாய் சுடல் நிதி. லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் 11 லட்சம் பேருக்கு சான்றிதழ். சுற்றுலாத்துறையில் மகளிருக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகள். மகளிர் வாங்கும் சொத்துகளுக்கு பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்க மாநில அரசுகளுக்கு ஊக்கம். 7 லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள்.
செமி கண்டக்டர்கள் உட்பட உயர் தொழில்நுட்ப மின்னணு பொருட்கள் உற்பத்தியில் இந்தியாவும் மெக்சிகோவும் இணைந்து மேற்கொள்ளும் முயற்சிகள் நல்ல பலனை தரும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மெக்சிகோ நகரில் நடைபெற்று வரும் இந்தியா மெக்சிகோ வர்த்தக மற்றும் முதலீட்டு உச்சிமாநாட்டில் உரையாற்றிய அவர், மின்னணு பொருட்கள் உற்பத்தியில் பல்வேறு பிரிவுகளிலும் இரு நாடுகளும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். மின்னணு பொருளாதாரத்தை விரிவுபடுத்துவதில் உலகிற்கு முன்னோடியாக இந்தியா திகழ்கிறது என்று குறிப்பிட்ட அவர், UPI மின்னணு பரிவர்த்தனைகள் இந்திய மக்களிடையே வரவேற்பை பெற்றிருப்பதாக கூறினார். நாட்டில் மேற்கொள்ளப்படும் நிதித்துறை பரிவர்த்தனைகளில் 87% மின்னணு கட்டமைப்பின் மூலமாகவே மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியா மெக்சிகோ இடையே பொருளாதார ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் உள்ளதாக தெரிவித்த அவர், மருந்து பொருட்கள் உற்பத்தி மற்றும் தானியங்கி உற்பத்தி துறைகளில் ஏராளமான முதலீட்டு வாய்ப்புகள் இருப்பதாகவும் குறிப்பிட்டார். எல்லை கடந்த மின்னணு பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளும் வகையில் மின்னணு பண பரிவர்த்தனை கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டிய அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். இந்தியா மெக்சிகோ முதலீட்டு மாநாட்டையொட்டி இந்திய தொழில்கள் கூட்டமைப்புக்கும் கன்செஜ ஒருங்கிணைப்பு அமைப்புக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் திருமதி நிர்மலா சீதாராமன் முன்னிலையில் கையெழுத்தானது. மெக்சிகோ நாட்டு இந்திய அமைச்சரையும் அவர் சந்தித்து பேசினார். இந்தியாவில் டிஜிட்டல் பரிவர்த்தனை தொழில்நுட்பத்தை மெக்சிகோ பகிர்ந்து கொள்வதில் தமக்கு கிடைத்த அனுபவம் குறித்தும் மெக்சிகோ அமைச்சரிடம் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். தெற்கு லெபனானின் ஹெஸ்புல்லா அமைப்பின் துணை கமாண்டர் செயல்பட்டு வந்த நாசர் அமெத் ரஷீத் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், இஸ்ரேலிய மக்களுக்கு எதிராக ரஷீத் தீவிரவாத செயலில் ஈடுபட்டு வந்ததாகவும், இதனையடுத்து தங்களது விமானப்படை நடத்திய தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டு விட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இதுகுறித்து ஹெஸ்புல்லா அமைப்பினர் இதுவரை எந்த தகவலையும் வெளியிடவில்லை. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் அநேக இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார். கோயமுத்தூர், திருப்பூர், திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர் மற்றும் பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்.
தமிழக பகுதிகளில் மேல்நிலவும் வளிமண்டல சுழற்சியின் காரணமாக தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் 5 நாட்களுக்கு பரவலான மழைக்கு வாய்ப்புள்ளது. கனமழையை பொறுத்தவரை அடுத்த 3 நாட்களுக்கு வட தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. குறிப்பாக அடுத்த 24 மணி நேரத்தில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. திருவண்ணாமலை மற்றும் திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு நகரின் ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது.
அல்மாட்டி ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் கத்தே ரித்விக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. கசகஸ்தானில் நடைபெற்று வரும் இந்த போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 6-3 என்ற செட் கணக்கில் ஜெர்மனி இணையை வென்றது. ஜோஹர் கோப்பைக்கான ஜூனியர் ஹாக்கி போட்டி மலேசியாவில் இன்று தொடங்கியது. இந்தியா முதல் போட்டியில் 4-2 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது. நியூசிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது நாளான இன்று இந்தியா தனது 2வது இன்னிங்ஸில் 462 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் நியூசிலாந்து வெற்றி பெற 107 ரன் எடுக்க வேண்டும் என்ற வெற்றி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆப்பிரிக்காவில் 3 நாடுகள் பயணத்தை முடித்துக்கொண்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லி புறப்பட்டார். ராணுவ செயல்பாடுகளை கட்டமைக்கவும் முறைகேடுகளை கண்காணிக்கவும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். மின்னணு பொருளாதாரத்தை விரிவுபடுத்துவதில் இந்தியா உலகிற்கு முன்னோடியாக திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தெற்கு லெபனானின் ஹெஸ்புல்லா அமைப்பின் துணை கமாண்டர் நாசர் அபத் ரஷித் தங்களது விமானப்படை தாக்குதலில் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. அல்மாட்டி ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் கதே ரித்விக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.